वस्त्रोद्धूतविधौ सहस्रकरता पुष्पार्चने विष्णुता गन्धे गन्धवात्मतान्नपतने बर्हिर्मुखाध्यक्षता पात्रे कञ्चन गर्भतस्ति मयि चेत् बालेन्दुचूडामणे शुश्रूषां करवाणि ते पशुपते स्वामिन् त्रिलोकी गुरो नालम्बा परमोपकारकमिदम् एकम् पशूनां वदे पश्यन् कुक्षिगतान् चराचरगणान् बाह्यस्थितान् रक्षितुम् सर्वामध्यबलायन औषधमतिज्वालाकरम् भीकरम् निक्षिप्तम् गरलम् गणे न गिलितम् नोद्गीर्णमेव त्वया। शिवानन्दलहरि प्रकरणम். இந்த பிரகரணத்துக்கே சிவானந்தம்னு பேர் வச்சிருக்கார். சௌந்தர்யஹரி, ஆனந்தஹரி, இப்படி பிரகரணங்கள்லாம் இருக்கு. இது சாதாரண ஆனந்தம் அல்ல, சிவானந்தம். சிவானந்தம்னு சொல்றதுல என்ன ஒரு விசேஷம்? உபனிஷத்துகள்ல சிவானந்தம் காணலையே, பிரம்மானந்தம் தான் இருக்கு. இந்த சிவானந்தம்னு ஒரு சுரூபத்துக்கு என்ன அர்த்தம்? பரம மங்களமாகவும் இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்கு. சாதாரணமாக லோகத்துல இன்னொருத்தரை துன்புறுத்தி ஆனந்தத்தை அடையவா சில பேர் இருக்கா, அது நிஜமான ஆனந்தம் இல்லை, அதனால பாபம் வருது. இது பரம மங்களஸ்வரூபமான ஒரு ஆனந்தம். இதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கும் நல்லது ஏற்படும், அதை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் நல்லது ஏற்படும். அப்படிப்பட்டதான அழகான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். இந்த ஆனந்தமானது மேலும் மேலும் பெருகி போயிட்டே இருக்கு. அதுதான் சிவானந்த லஹரின். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், எங்க இருக்கார்? ஒரு இடத்துல, ஒரு கோயில, ஒரு கருவறையில மட்டும் இருக்காருன்னு நினைக்கப்படாது. சர்வவியாபி ஜனார்தனா அந்தர்பைத்த சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கார். அவருக்கு ஆதியோ அந்தமோ காணப்படல, எல்லாமும் வியாபிச்சிருக்கார். பிரம்மாண்டத்துக்கு மேலமும் இருக்க பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதசிய அமிர்தம் திவி, 17-14 புவனங்கள் அவருக்கு ஒரு பாதமா, அது இல்லாம 3 பாதங்கள் அதுக்கு மேல இருக்குங்கிறார். ஆகையால் 14 புவனங்களையும் நீங்க எடுத்துட்டு பார்த்தாலும் அங்க இருக்கிறது ஒரு பாதம் தான் அவரால் பார்க்க முடியும். அவருடைய ஒரு பாதம் தான் நான் மனசால நினைக்க முடியும். அப்ப மீதி 3 பாதங்கள் இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அந்த ஒரு ஸ்வரூபத்தை நாம் மனசால கூட நினைக்க முடியாதுன்னு வேதங்கள் சொல்றது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா, நம்ம புலன்கள் அதை அடையாது, மனசும் அதை எட்டி பார்க்காது. அப்படிப்பட்டதான இந்த பரமாத்மா, அவருக்கு நம்ம என்ன உபச்சாரம் பண்ண முடியும்? உபச்சாரங்கள் பாருங்க, சாதாரணமாக கோயிலில் போய் உபச்சாரம் பண்ணுறதுன்னா முதல்ல எந்த பகவானுக்காகவும் உபச்சாரம் ஆவாகனம்ங்கிறள். அது ஆனப்புறம் அவருக்கு தியாயாமி ஆவாகையாமி ஆசனம் சமர்ப்பயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி இருக்கு. அக்கா ஸ்நாபயாமி, எங்க இருந்து ஸ்நானம், எவ்வளவு ஜலம் வேணும்? இங்க பரமேஸ்வரன் ஸ்நானம் பண்றதுக்கு எவ்வளவு ஜலம் வேணும்? அவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும்னா எந்த வஸ்திரம் எப்படி கொடுக்க முடியும்? ஆகையால் தூபம் தீபம் நைவேத்தியம் இவைகள்னா பார்த்தா முழுக்க உலகத்தையே சாப்பிடுறவர். அவருக்கு நாம எவ்வளவு நைவேத்தியம் கொடுத்தா முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள்லாம் ஒன்றும் சரியா வராது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி என்னால முடியாதுன்னு சரணாகதி பண்ண வேண்டிய வேற வழி இல்லை. ஏன்னா வஸ்திரோத விதவு சஹசிரகரதா, 1000 கைகள் ஒருவேளை இருந்தால் உங்களுக்கு வஸ்திரம் கட்டலாமோ என்னமோ. ஏன்னா ஒரு கை இந்த அளவுக்கு தானே போறது, அதுக்கு மேலே முடியலையே. 1000 கைகள் இருந்தா வரிசையாக வந்து ஏதோ கட்டலாமோ என்னமோ தெரியுது. 1000னா கரெக்டா 1000 இல்லை, நிறைய கைகள் வரும். புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணணும்னா மகாவிஷ்ணுவா இருக்கணும். அவரால் புஷ்பம் குறைஞ்சதுன்னா கண்ணை கொடுத்தார். நம்மளால் அவ்வளோ தைரியம் இருக்கா இல்லையே. ஆகையால் கந்தே கந்த மகாத்மதா, காத்தா இருக்கவையானால் அவருக்கு உடம்பு முழுக்க சந்தனம் பூசி விடலாம். நமக்கு எட்டவே எட்டாது, அவருடைய பாதமே பாதத்தில் இருக்கக்கூடியது, அந்த நகமே எட்டாது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஸ்வரூபத்துக்கு எப்படி சந்தன உபச்சாரம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலில் சந்தன காப்பவர் முழுக்க விக்கிரகம் முழுக்க பூச்சலா பரமேஸ்வரனுக்கு பண்ண முடியுமா? லிங்கத்துக்கு தான் பண்ண முடியும். அவருக்கு லிங்கத்தில் அதிஷ்டானம் பண்ணி அந்த லிங்கத்தில் பண்ணலாம். நிஜமாக பரமேஸ்வரன் தான் அவருடைய ஸ்வரூபத்துக்கு பண்ண முடியுமா? கந்தம் கந்தத்தை போடணும்னு ஏன்னா வாயு பகவான் இருக்கணும். அவர் தான் கீழ மேலும் எங்கும் வியாபிச்சு அவருக்கு சந்தனத்தை பூச முடியும். கந்தே கந்த மகாத்மதா, அன்னபதனே பகிர் முகத்யக்ஷதா. அக்னி பகவானா இருந்தா அவருக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை தேவதைகளும் எங்கெங்கே எந்தெந்த மூலையில யார் யார் அதுக்கு அக்னி பகவானுக்கு ஹோமம் பண்றாளோ அந்த ஹோமத்தை பண்ணதான பதார்த்தங்களை எல்லாம் தான் உட்கொள்ற, உட்கொண்டு அந்தந்த தேவதையை கொண்டு போய் கொடுக்கற. ஓஹோ, அதனால்தான் ஹவ்யவாகு பேர். தேவதைகளுக்கு கொடுத்ததான பொருளை அவர் எடுத்துண்டு போறார். ஹவ்யம் வகதீதி ஹவ்யவாக, தேவதைகளுக்கு கொடுத்ததான ஒரு ஆகாரம் ஹவ்யம்னு பேர். அதை எல்லோருக்கும் சுமந்துண்டு போறார். அதனால அவருக்கு ஹவ்யவாகன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி அக்னியா இருந்தாரேனா எல்லோருடைய ஆகாரத்தையும் நான் கொடுக்கலாம் உங்களுக்கு. முடியலையே அக்னபஜனே பரிர் முகத்யக்ஷதா பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி. அழகான பாத்திரம் கொடுக்கணும், ஹிரண்ய கர்ப்ப மாதிரி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாத்திரம் எவ்வளவு தங்கமாகும், எப்படி முடியும், முடியாது, என்ன பண்ற சொல்லுங்க. பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயிதே. இவைகள்லாம் இருக்குமே ஆனால் சூடு பாலெந்து சூடாமணே. ஹே சின்ன சந்திர பிறைய தலையில வச்சுருக்கிறேன் நீங்க சுசூஷாம் கரவாணிதே. இவைகளுக்க நானும் சுசூஷா காண பண்ண முடியும். கரவாணிதே பசுபதே சுவாமின் திருலோகி குரு. மூலத்துக்கு குருவா இருக்கக்கூடியதான தாங்கள் உங்களுக்கு பண்ணணும்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. குருவுக்கு என்ன பிரதிபலனம் கொடுக்க முடியும், வேற யாருக்காவது இது கொடுக்கல. குருவுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்க முடியுமான்னு ஆச்சாரியர் சதஸ்லோகிங்கிற கிரந்தத்துல திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டிரிபுவன ஜடரே சத்குருஹோ ஞானதாது. சத்குருவா இருந்த ஞானம் கொடுக்கக்கூடியதான ஆசானுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க முடியும். அவருக்கு ஏதோ ரூபா கொடுக்கறதா, ஏதோ வசதி கொடு, எது பண்ணினாலும் போறாதுங்கிற. ஏன் போறாது? அவர் வந்து நீங்க கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அவர் பூர்ணமா இருக்க, குருவா இருக்கும் பொழுது எதையும் வேணும்னு எதிர்பாராமல் இருக்கார். எதையும் எதிர்பார்த்தா, எதிர்பார்த்த பொருளை கொடுத்தால் அவளுக்கு சந்தோஷம். எப்பொழுதுமே சந்தோஷம் எப்ப வேணா, நமக்கு எது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொருள் நமக்கு வந்தா அது சந்தோஷம். எது நமக்கு வேண்டாம் நினைக்கிறோமோ அந்த பொருளே வந்ததுன்னு உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, துன்பம்னு. இது எப்படி டிஸ்போஸ் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னாச்சு, உங்க அத்த கல்யாணத்துக்கு ஒரு 70 பேர் வெறும் சோஃபா செட்டு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன், அது எப்படி விற்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது, எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அப்ப நிஜமாக சந்தோஷம்னா எப்ப வரும், எது எப்பொழுது மனுஷனுக்கு தேவையோ அது அப்பொழுது கிடைத்தால் சந்தோஷம் இல்லையா. ஆகையால் இந்த குருவானவருக்கு அவர் எதையும் எதிர்பார்க்கல, ஏன்னா செல்ஃப் கண்டென்டட் பர்சன், போரும் அப்படின்னு நினைக்கிறவன். நானே சிஷ்யனுக்கு கொடுக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கக்கூடியதான குருவுக்கு நீங்க எதை பண்ணினா போரும் போறார். சரி, ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு செயலுக்கு நம்ம பிரதிபலனமாக இன்னது கொடுக்கலாம்னு பார்த்தேன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன், அவர் என்ன அப்படி பண்ணிவிட்டார், எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கற அவ்வளவுதானே அப்படின்னார். இது நல்லா இருக்கு, தெரியாத பொருளை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லை, உங்களை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாம பண்ணிவிட்டார். எத்விஞானே சர்வமிதம் விஞ்ஞானம் பவதி, எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானத்தை சொன்னார். அவர் தான் குரு. ஏதோ மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறவள நம்ம ஆசான்னு சொல்லிட்டு இருக்கோம், டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். குருன்னு சொன்னா எப்படிப்பட்டவர், அவர் சிவ தத்துவத்தை சொல்றவர். அம்பாளை பூஜை பண்ணினா என்ன வருது, சிவஞான பிரதாயினி. அதே போல இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார், உங்களுக்கு முக்திக்கு காரணமா இருக்கக்கூடியதான சிவஞானத்தை கொடுக்கிறார். இந்த சிவஞானம் வந்தா எனக்கு எப்படிப்பட்டதான நிலை வந்திருக்கு, இனிமேல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாத அளவுக்கு எல்லாம் அறியக்கூடியதான ஒரு அறிவு வந்தது. அது மட்டும் இல்லை, ஸ்பர்ஷத்தே தத்ரா ஸ்பர்ஷ வேதினு ஒரு கல் இருக்கான். அந்த கல் என்ன பண்றது, இரும்பு அதை அதோட தொட வச்சோமையானால் அந்த இரும்பானது தங்கம் ஆயிடுறது. இப்படி ஒரு கல் வச்சுட்டு இருக்க லோகத்துல, அது எப்படி உன்னை கல்லை வச்சு இந்த இரும்ப தொட்டோமையானால் அது தங்கம் ஆயிடும். அதே போல சார் குரு, இரும்பாக இருக்கக்கூடியதான மனதை நன்றாக எளிமையாக ஆக்கி அவருடைய உபதேசத்தினார் அதை அழகாக தங்கமாக மின்னும்படி பண்றார் அப்படின்னு நம்ம சொல்லுமையானால் அதுவும் போறாது. ஏன்னா இந்த ஸ்பர்ஷ வேதிங்கிறது இரும்பு அந்த கல்லால தொட்டோமையானால் இரும்பு தங்கமாகும். இப்ப தங்கமாக இருக்கக்கூடியதான அந்த பொருளை அதை கொண்டு போய் இன்னொரு இரும்போல தொட்டேன்னா அந்த பதார்த்தம் தங்கமாகாது. இது இரும்பாச்சு, இரும்பா இருந்தது அந்த ஸ்பர்ஷ வேதியை தொட்டதுமே இந்த இரும்பானது தங்கமாச்சு. மறுபடியும் இந்த தங்கமாயிட்டு இதை கொண்டு போய் ஒரு இரும்பு பதார்த்தத்தோட சேர்த்து வச்சோம்னா அது தங்கமாகாதான். தான் இரும்பா இருந்தது தங்கமானதே ஒழிய இன்னொன்னை தங்கமாக ஆக்கக்கூடியதான சக்தி பெறல. ஆனா இந்த குருவானவர் என்ன பண்றார், அந்த சீடனை தனக்கு சமானமாக பண்ணிட்டார். தான் சீடனை தனக்கு சமானமாக பண்ணினார். அதோட மட்டுமல்ல அந்த சீடனையும் இன்னொரு 100 சீடன பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உண்டு பண்ணினார். ஆகையால் விவகாரம் என்ன, ஸ்பர்ஷ கல்லுக்கு விட ஒசத்தியான ஒரு பதார்த்தம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு குருவுக்கு உவமையே உலகத்திலேயே சொல்ல முடியாது. சாதாரணமாக இப்படி இருந்தால் நீங்க லோக குரு, இப்படிப்பட்டதான பரசிவன் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான சிவஞானத்தை கொடுக்கக்கூடியதான பரமாத்மா நீங்கள், அப்படிப்பட்டதான உங்களை நான் என்னமா பூஜை பண்ணுவேன் சுவாமி முந்திரி லோகி குரு அப்படின்னு போன ஸ்லோகம் பார்த்தோம். பிறகு ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணினதான ஒரு உபகாரம் இருக்கே அந்த உபகாரத்துக்கு நிகர் இல்லை. வேற யாராலையும் இப்படிப்பட்டதான உபகாரம் யாராலையும் பண்ண முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான உபகாரம் நீங்க பண்ணியிருக்கு, இதை நினைச்சாலே என்னால தாங்க முடியலைங்கிறார். நாலம் வா பரமோபகார கவிதம் துயக்கம் பசூனம் பதே பத்தியம் குட்சிகதான் சராசரகடான் பாக்கியர்த்திதான் ரட்சிதும் சர்வம் நீங்க சவிமர்கபாலதீயமதி ஜ்வாலா கராளம் விபோ பீகரம் நிட்சித்தம் கரளம் கலே நகிலிதம் நோக்கீர்ணமேவத்வயா. ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணியதான பரமோபகாரகம் உபகாரகம்னு மட்டும் இல்ல உயர்ந்ததான உபகாரம், இது போன்றதான உபகாரம் அந்த சமயத்துல பண்ணிருக்கலேன்னு உலகம் முழுக்க இன்னைக்கு இருந்திருக்கார். இப்படிப்பட்டதான எல்லா பிராணிகளுக்கும் கொட்டு பண்ணினதான அந்த பரமோபகாரகம் இருக்கே, இது ஒண்ணு போறாதா உங்களை சொல்றதுக்காக வேற என்ன, மனுஷன் நினைக்கிறதுக்கு ஒண்ணு போறும். நாலம்பா பரமோபகாரகம் இதந்து ஏகம் பசு நாம் பதே, ஏ பரிசு நாம் பதே, பசுக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்க, ரொம்ப படிச்சவாள்னா ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்க பீபிளுக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்து அது வசதி, அது ரைட். ஆனா எது வசத்தின்னு ஒண்ணுமே தெரியாத சாதாரணமா இருக்கக்கூடியதான பிராணிகள் இருக்காளே குழந்தைகள், அவளை சொல்லி அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கறது அதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்டா இருக்கிறாளுக்கு ஒரு ரெண்டு தானே அப்படி கைட் பண்ணினா போறோம், அப்படி இல்லை. சாதாரணமான மனுஷாளுக்கு இங்கெங்கும் பார்த்துண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு, மந்தமா இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு அவளை காப்பாத்து அவளை உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா நீங்க என்ன பண்ணீள் பசு நம்பதே, நீங்க சாதாரண மக்களுக்கு எல்லா பசுக்களுக்கும் நீங்க பதியா இருக்க. பசுன்னா என்ன ஒண்ணும் தெரியாது, மாடு இருக்க ரோட்ல அது ஏதாவது யோஜனை பண்றதோ நம்ம மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, எங்க ஆகாரம் கிடைக்கும்னு அதை ஒண்ணுதான் பார்க்கிறோம். பார்த்துவிட்டு ஆகாரம் கிடைச்சதோ ஒரு மூலையில் உட்காந்து படுத்துக்கிறது அவ்வளோ, எது வரைக்கும் அடுத்த தரம் பசிக்கிற வரைக்கும் சார், பசிச்ச பிறகுதான் எழுந்துக்கிறது, ஏதன் மத்தியில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது பயம் வந்தால் ஓடுறது அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. நம் பயம் இல்லாத இடத்துலயே நம்ம சூஸ் பண்ணி இருக்கணும்னு அது ஞானம் இருக்கா, மழை பெஞ்சா என்ன ஆகும் அதுக்கு ஏதாவது யோஜனை பண்றதா, ஒண்ணுமே கிடையாது. இப்படித்தான் சாதாரண மனுஷன் இருக்கா, ப்ராப்ளம் வந்தா நம்ம பார்த்துப்போங்கிறாளே தவிர அதுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலான மனுஷன். நீங்க இந்த டவுன்ல இருக்கிறதுனாலயே உங்களுக்கு என்ன ரிட்டையர் ஆனப்பறம் நம்ம எப்படி வாழ்வோம், அதுக்காக பென்ஷன் ஏதாவது இருக்கா, ஏதாவது சேர்த்து வைக்கணுமே, சேவிங் ஃபார் தி ரெய்னி டே, இதெல்லாம் நீங்க வச்சுருக்கிறது. கிராமாந்தர் இருக்கிற மனுஷன் கொஞ்சம் யோஜனை பண்ணிடும், நம்ம இங்க இருக்கிறதுனால நமக்கு தெரியல என்ன ஆச்சு, மரம் வச்சவன் ஜலம் விட மாட்டானாங்கிற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. மனுஷர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கா, ஒரு பயம் வந்தா அதுக்கு என்ன பண்றது இல்லையே, யோஜனை பண்றது இல்லையே. சாதாரணமான மனுஷியாள் பசுக்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னப்பா நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமே, மரணானந்தரம் நமக்கு என்ன ஆகும், உயர்ந்ததான கதி கிடைக்குமா, அடுத்ததாக நல்ல ஜென்மம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் யோஜனை பண்றதுங்கிறது ரொம்ப குறைச்சலான வியக்தி. ஏதோ போயிட்டு இருக்க வாழ்க்கைன்னு தான் இருந்துட்டு இருக்கா. அதனால நம்ம எல்லாம் எப்படி பசு துள்ளி ஆளுங்கிற, அதனால நம்மள நினைத்துக்க கூடாது. சாதாரணமான மக்கள், வெளியில இருக்கக்கூடியதான மக்கள் அவ எப்படி வாழறா, பசிச்சா சாப்பிடுறது, பயம் வந்தா பயம் போக்கி கொள்றதுக்கு வழி என்ன பார்க்கறது, தூக்கம் வந்தா தூங்கிறது, இதுதான் பசு வாழ்க்கை. சாதாரணமா நம்மளே பாருங்க, உத்தியோகத்துக்கு போறோம், ஆத்துக்கு வர்றோம், டிவி பார்க்கறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேற எதை பண்றோம்? காலம்பரையில் ஏதோ சம்பிரதாயமான குடும்பமா இருந்தா குத்து விளக்கு ஏத்தி மானி ஏத்தி வச்சா அங்க போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம், இது காயத்ரி மந்திரம் பண்ணணும், மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், இது இருக்கா கேட்டா பொழுது இல்லைங்கிறான். பேப்பர் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, மணிக்கணக்கா கிரிக்கெட் காமெண்ட்ரி பத்தி பேசுறதுக்கு கமெண்ட் இருக்கு, டைம் இருக்கு, மற்ற எல்லா செயல்களும் பண்றதுக்கு சமயம் இருக்கு, இதுக்கு மட்டும் சமயம் இல்லை, தன்னை தானே ஏமாத்திக்கிறான். இப்படிப்பட்டதான பசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான மனுஷியால கட்டி காப்பாத்தவர் தாங்கள். பசு நம்பதே இதம் து ஏகம் பசு நம்பதே, என்ன பண்ணினீங்கய்யா நீங்க, என்ன பண்ணினே என்ன இப்படி போட்டுறேன்னு. பத்தியன் குட்சிகதான் சராசரகணான் பாக்கியஸ்திதான் ரட்சிதும். அவர் சந்தர்ப்பத்துல உலகத்துக்கெல்லாம் துன்பம் வந்துடுது, ஒரு ஆபத்தை நேரிட்டது, அந்த ஆபத்தை அப்படியே விட முடியல, விட்டா என்ன ஆகும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிடுச்சு, அவளை புதுசா சிருஷ்டி பண்ண வேண்டியதை தவிர அவளை மறுபடியும் கொண்டு வந்து இந்த நிலைக்கு வர்றதுன்றது ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஒரு தரம் பார்த்தாராம், அடாடா ஜனங்களை காப்பாத்தணும், எங்க இருக்க வெளியிலையும் எனக்கு வெளியில உலகத்துல 7-14 புவனங்கள் இருக்கு, இத்தனை புவனங்கள்ல எத்தனை பேர் இருக்கா, மனுஷால இருக்கா, பசுமாடு இருக்க, அதே போல நாய் பூனை எத்தனை பிராணிகள் இருக்கு, இவளை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது எங்கடமை பரமேஸ்வரன் நினைக்கிறார். அவாவா அப்படி இருந்துருக்கா, என்ன அறியாமலே, என்ன தெரிந்து கொள்ளாமலேயே, என்ன பூஜை பண்ணாமலேயே இருக்கா அவா, இருந்த போதிலும் அவளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவ பாட்டுக்கு விளையாண்டே இருக்கா, அந்த சமயத்துக்கு கூப்பிட்டு அம்மா சாதம் வைக்கிறான், நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா வெளியில போய் மண்ணில் விழுந்துன்னு அங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டு கையெல்லாம் ஒரே விவகாரம் பண்ணிட்டு அப்படியே இருக்க குழந்தை, அதை கூட்டினு வந்து அதுக்கு ஸ்நானம் பண்ண வச்சு, வேற ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சு, உடம்பெல்லாம் பவுடர் போட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு, ஃபேன் கீழே உட்கார வச்சு, அதை சாதத்தை கலந்து ஊட்டி விடுறாளோ இல்லையோ அப்பவும் அது கலாட்டா பண்றது, ஓடணும்னு பார்க்கறது, ஏன் விளையாட்டலாம் அவ்வளவு இஷ்டம். அது மாதிரி நமக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் ஒவ்வொரு பிராணிக்கும் கிடைக்கணும், மனுஷாளுக்கு மட்டும் இல்லை. மனுஷாள் வந்து என்ன பண்றா, தன்னுடைய ஆகாரத்துக்காக ஏதோ முயற்சி பண்றா, அந்த முயற்சி கூட பண்ண முடியாததான பிராணிகள் இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்கு, நண்டுவாக்கெளி இருக்கு, அதெல்லாம் வெளியில ஆனந்தமா போட முடியுமா, தைரியமா போக முடியுமா, காட்டுல புலி சிம்மம் எல்லாம் இருக்க, அங்க இருக்கும் பொழுதே அங்கே பூனையும் மற்ற பிராணிகளும் இருக்கு காட்டுல, எந்த சமயத்துல பிராணி வந்து சிம்மம் வந்து கொன்னுமோ புலி வந்து கொன்னுமோ அதுக்கு தெரியாது, இருந்த போலும் பதுங்கி பதுங்கித்தானே இருக்க, ஆனா அங்க இருக்கக்கூடியதான பிராணிகளையும் காப்பாத்தறாரா இல்லையா பகவான், அதுக்கு என்னென்ன விவகாரம் வேணுமோ எப்பப்ப வேணுமோ அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் பகவான். ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஒவ்வொரு ஜீவராசிகளும் எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணியும் நான் காப்பாத்துவோம். இது இங்க மட்டும் இல்லை சுவாமி, இதே போல இன்னொரு செட்டு என் வயத்துக்குள்ள இருக்கு. எப்படி வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள் மட்டும் இல்லை, இந்தியாலேயே இத்தனை கோடின்னு சொல்றேன், அது மாதிரிதான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிராணிகளையும், எந்தெந்த காட்டுல எந்தெந்த குகைக்குள்ள இருக்கோ அத்தனை பிராணிகளையும் நான் காப்பாத்துட்டு இருக்கேன். அது போறாதுங்கிறத என் வயத்துல வேற இன்னொரு செட்டு இருக்கு. பத்தியன் குட்சிகதான் சராசரகணான்னு, பத்தியன் குட்சிகதான் பயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணிகள், அந்த பிராணிகள் என்ன சராசரகணான்னு, சிலது அசையக்கூடிய பிராணிகள், சிலது அசையாத பிராணிகள், மனுஷால் இருக்கா, மாடு இருக்கா, நாயே பூனை இவைகள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் இருக்கு. ஒரு சின்ன சத்தம் பண்ணினா அந்த பட்சி ஓடி போயிடுறது, கல் எடுத்து வீசினால்னா ஓடி போயிடுறது. ஆனா மரம் இருக்கு என்ன பண்ணு சார், அதுக்கும் பிராணம் உண்டுன்னு, கொடிக்கும் பிராணம் உண்டு, கத்தி எடுத்துன்னு போய் மரத்தை ரெண்டு கிளைய வெட்டி விடுறாங்க, கையை வெட்டினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவனுக்கு பார்க்கறதுக்கு மரம் அழகா இருக்கணுமா, யானை மாதிரியும் சிம்பம் மாதிரியும் அந்த மரத்தை அப்படியே கத்திரி போட்டு வைக்கிறோம், அதுக்கு என்ன வலிக்கும் யோசனை பண்ணி பாருங்க. விரல் எல்லாம் நம்மளை வெட்டி விட்டா எப்படி இருக்கா, யோசனை பண்றதில்ல. இவனுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா அந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் பிராணம் உண்டுன்னு அது அச்சரம்னு பேர், அசைய முடியாததான பிராணிகள். தென்னை மரமோ மாமரமோ அந்த மரத்துக்கு கீழே நெருப்பு வச்சு சமைச்சுக்கிறான், எவ்வளவு உஷ்ணம் இருக்கும். அந்த மரத்துல கயிறை கட்டிட்டு ஊஞ்சல் விளையாடுற கிராமத்துல, உங்க கையை நேரா வைக்க வச்சு அது கீழே ஊஞ்சல் கட்டினா எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பாங்க. அவைகளுக்கும் பிராணம் உண்டு, அவைகளுக்கும் வலி உண்டு. ஏன்னா அதுக்கு பிராணம் உண்டுன்னு சொல்றதே அது வளர்றதே. ஆனா என்ன, எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தன் இடத்தை விட்டு போக முடியாது, அப்படி ஒரு நிலை இது. அந்த ரம்பத்தை வச்சு அப்படியே அறுக்கிற சார் மரத்தை, அப்படியே தான் அது இருக்க கதற முடியல, பிராணம் மட்டும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அவைகளையும் நான் காப்பாற்றணும். ஆகையால் சராசரகடான் பாக்கியஸ்தி தான் ரட்சிதும், உள்ள இருக்கக்கூடியதான பிராணிகளை மட்டும் இல்லை, எனக்கு வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள், இத்தனை வெளியிலையும் உள்ளும் புறமும் எங்கும் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பிராணிகளையும் நான் காப்பாற்றணும். ஏன்னா அந்த விஷமானது உண்டா இருக்க ஹாலாகலம்னு விஷம், அந்த ஹாலாகலமும் எனக்கூடியதான விஷம் பார்க்கடலை கடையும் பொழுது ஏற்பட்டது. தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணினான். தேவதைகள் தான் ஆரம்பிச்சது, அரக்கர்களுக்கு சுக்கராச்சாரியர் இருக்க, அவர் ஒரு பெரிய மிருத சஞ்சீவினின்னு ஒரு மர ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டார். அந்த மந்திரத்தினுடைய விசேஷம் என்னன்னா, யாராவது பிராணனை விட்டாரையானால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை தெளிச்சாரையானால் அவ மறுபடியும் உயிரோட வந்துருவான். அந்த உயிரோட வர்றது மட்டும் இல்லை, அவன் வயசான 65-70 வயசா இருந்தாலும் மறுபடியும் 35 வயசுல என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி வந்துடும். ஸோ ரொம்ப பேரும் பெட்டர் டு டைன்னு ஆரம்பிச்சிருக்கான், மறுபடியும் எவனோ மறுபடியும் உடம்புல ஒரு சக்தியும் வரதோ இல்லையோ இப்படி ஒரு. ஏன்னா மிருத ஜீவனி இல்லை, மிருத சஞ்சீவனி, நன்றாக ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு மந்திரம். பல வருஷங்கள் தபஸ் பண்ணி பண்ணி அதை தயார் பண்ணின, அப்படிப்பட்டதான் அந்த மிருத சஞ்சீவனி வந்ததுனால அரக்கர்களுக்கு ரொம்ப கர்வம் வந்தாச்சு. ஏன்னா அவள்ல இனிமேல யாருமே டெத்துங்கிறதே கிடையாது, மிலிட்டரியை ரைஸ் பண்ணணும்னு ஒரு விவகாரமே ஒன்றும் கிடையாது, இருக்கிறதே போறோம். ஏன், நமக்கு தான் மரணம் வந்தால் மறுபடியும் வந்துடுமே, யுத்தத்துக்கு எல்லோருமே ரெடி. அப்படி இருந்துட்டா தேவதைகளுக்கு என்னாச்சுன்னா, இவாளுக்கு அது போல இல்லை, பிராணம் போனால் போனத்தான், என்ன சுவாமி இப்படி இருக்கே, அதோடு மட்டுமல்ல அவன் அடியும் வாங்கணும் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைச்சல் அது விவகாரம் என்னாச்சு, குறைச்சல் ஜனங்களுக்கு ரொம்ப 33 கோடிகள் தான் இவாள், அவளோ 66 கோடி. என்ன சார் இது சரி பண்ணலையே, நம்ம மரணம் வந்தா பயமும் துருமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இவ என்ன பண்ணினா, மகாவிஷ்ணுவ போய் கேட்ட. மகாவிஷ்ணு சொன்னார், இது ஒரு வழி இருக்க, அமிர்தத்தை கடையணும், அமிர்த பார் கடலை கவியும் கடைங்கோ, கடைஞ்சா அமிர்தம் பிறக்கும், அந்த அமிர்தத்தை நீங்க பருகி நிலையானால் உங்களுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு முன்னால மரணம் இருந்தது வாளுக்கு, அதுக்காகவே அமிர்த மதனம் பண்ண ஆரம்பிச்சா, அமிர்தத்துக்காக மதனம், அமிர்த மதனம், பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தத்தை கடையில, சில பேர் அமிர்த மதனம் அமிர்தத்தை கடைஞ்சான்னா கிடையாது, அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சா, கடையறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்ட. உங்களால மட்டும் போராது, ரொம்ப பெரிய காரியம் இது, அரக்கர்களையும் நீங்க சேர்த்துங்கோ அப்படின்னு. அவ வருவாளா, இதுபோல அமிர்தம் வரும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவ வருவாளான்னு மகாவிஷ்ணு பார்த்தார். கவலைப்படாதீங்க, எனக்கு கூப்பிடுங்க வருவான்னு. எப்படி வருவான்னு அவ யோஜனை பண்ணாளாம், நீங்க சொன்னது சரி, நாங்க யோஜனை பண்ணி சொல்றோம்னா யோஜனை பண்ணினான். அமிர்த சஞ்சீவனி இருக்கு, மிருத சஞ்சீவனி இருக்கு, ஆனா ஒன்னு ஸ்டாண்ட் பையா இன்னொன்னு வச்சுக்கணும், ஒருவேளை சுக்கராச்சாரியர் நம்மளை விட்டு போயிட்டார்னா அன்னைக்கு என்ன ஆறது, இல்லை வேற ஏதாவது ஒரு விவகாரம் தபஸ் பண்ணணும்னு போயிட்டார், அப்ப தேவதைகள் யுத்தத்துக்கு வந்தா, யார் காலமானாலும் அவளுக்கு மேல ஜலம் தெளிச்சா தானே விடும், சரி வேற யாருக்காவது சொல்லித்தராளா அவர், நான் அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் தானே இருக்கேன், நீங்க எப்ப வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்ல இல்ல, நீங்க சொல்லித்தான் கொடுக்கணும்னு குருவை சொல்ல முடியுமா? தேவதைகளுக்கு குருவா, அசுரர்களுக்கு குருவா இருக்காரு. அதனால என்ன, ஒரு தகராறு ஒரு கஷ்டம்னு வரணும், ஏன்னா இந்த கஷ்டத்துக்கு இன்னொன்னு ஒரு ஸ்டாண்ட் பையா ஒண்ணு வச்சுக்கிடணும். அதனால அமிர்தமும் நம்ம பருகிட்டோம்னா பரவாயில்லையே அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்களும் வரோம்னு ஆரம்பிச்சா, தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து கடையை தொடங்கினா, வாசுகிங்கிற ஒரு புஷ்பத்தை ஒரு சர்ப்பத்தை கொண்டு வந்து அதை மத்தாக வச்சு, அந்த மந்திர பருவத்தை மத்தாக வச்சு, ரெண்டு வாசுகிங்கிற பருவத்தை நூலாக வச்சு ரெண்டு பேரும் கடையை தொடங்கினா.